great way to meet other mums, make friends.
முத்துப்ளூஸை வானொலி நேர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமில் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். பிரதி சனிக்கிழமை தோறும் காலை 7:15 முதல் வானொலிகளின் ஊடாக தவழ்ந்து உங்கள் வீடுகள் தேடி வருகின்ற நியூசிலாந்து தமிழ் மூத்தூர் சங்கத்தினுடைய சிறப்பு தமிழ் வானொலி முத்தமிழ் ஓசையை செவிமடுக்க காத்திருக்கும் நேர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவிப்பதோடு இன்றைய நாள் மகிழ்வான ஒரு சிறப்பான நாளாக அமைய எல்லோருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நிகழ்ச்சியிலே என்றும் வளமை போன்று முதலில் இடம் பெறுவது இன்றைய திருக்குறள். திருக்குறளை தருவதற்காக எமது அன்புக்கும் வலிப்புக்கும் உரிய நண்பர் மேலாள் ஆசிரியர் திரு தவராஜா பசுபதி பிள்ளை அவர்கள்.
வணக்கம் சன், வணக்கம் நேர்களே. இன்றைய குறள் அமுதத்தில் கள்ளாமை என்னும் அதிகாரத்தில் இருந்து ஒரு குறட்ப. எல்லாமை வேண்டுவான் என்பான் எனை தோன்றும் கள்ளாமை காக்க தன்னெஞ்சு. எல்லாமை வேண்டுவான் என்பான் எனை தோன்றும் கள்ளாமை காக்க தன் நெஞ்சு. இக்குறட்பாவின் பொருளை நோக்கலாம். உலகினரால் இகழப்படாமல் வாழ விரும்புகின்றவன் எத்தகைய பொருளையும் களவாடிக்கொள்ள நினையாதபடி தன் மனத்தை முதலில் காத்தல் வேண்டும் என புலியூர் கேசியன் விளக்கம் தருகின்றார். எந்த பொருளையும் களவாடும் நினைவு தன் நெஞ்சை அணுகாமல் காத்துக் கொள்பவனே இகழ்ச்சிக்குட்படாமல் வாழ முடியும். மானம் கருதுபவர் கள்ளாமையை கடைபிடிப்பர். எல்லாமை வேண்டுவான் என்பான் எனை தோன்றும் கள்ளாமை காக்க தன் நெஞ்சு. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக சிறப்பு நிகழ்ச்சி, தென்னிந்திய தமிழ் திரைப்பட வரலாற்றிலே மறக்க முடியாத பல தமிழ் திரைப்பட பாடல்களை பாடிய பாடகி ஜிகி அவர்களுடைய பிறந்த தினம் என்ற வகையிலே அவர் தொடர்பான சிறப்பான நினைவலைகளோடு வான் அலைகளின் ஊடாக உங்களை வந்து சந்திப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு லீனப்பு அருள்தாசன் அவர்கள்.
கிருஷ்ணவேணி என இயற்பெயர் கொண்ட ஜிகி ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்தவர். தெலுங்கு, தமிழ், கன்னடம், மலையாளம் மற்றும் இந்தி மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியுள்ளார். ஆந்திர பிரதேசத்தின் திருப்பதிக்கு அருகிலுள்ள சந்திரகிரியில் இருந்து சென்னைக்கு தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக குடிபெயர்ந்த தெலுங்கு குடும்பத்தினர். கிருஷ்ணவேணி அவர்கள் 1943 குழந்தை நட்சத்திரமாக தனது வாழ்க்கையை தொடங்கினார். குடவல்லி ராமபிரமம் இயக்கிய பந்துலம்மா என்ற தெலுங்கு திரைப்படத்தில் ஒரு சிறிய பாத்திரத்தில் நடித்துள்ளார். அந்த கட்டத்தில் இசையில் எந்த மரபு வழி பாரம்பரிய பயிற்சியும் அவர் பெற்றிருக்கவில்லை. என்றாலும் அவரது இசை திறமை மற்றும் மெல்லிய குரலால் ஏற்கனவே புகழ்பெற்று விளங்கினார். 1948 வெற்றி பெற்ற ஞான சௌந்தரி என்கின்ற திரைப்படத்தில் அருள் தாரும் தேவ மாதாவே, ஆதியே இன்ப ஜோதியே என்ற பாடலை பாடினார். இசையமைப்பாளர் எஸ் வி வெங்கட்ராமன் இசையில் அவர் பாடிய முதல் பாடல் இது. அவருக்கு வயது 11. இதுவே அவரது வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைந்தது மற்றும் குழந்தை நடிகையான கிருஷ்ணவேணியை பின்னணி பாடகியாக அன்றைய இசை மேதை ஜி ராமநாதன் அவர்கள் ஜிக்கியை அழைத்து உன் குரலில் ஏதோ ஒரு சக்தி இருக்கு என்று கூறி அவர் இசையமைத்த மாந்திரி குமாரி திரைப்படத்தில் ஜிக்கியும் திருச்சி லோகநாதனும் பாடிய பாடல் மிக பிரபலம் பெற்றது. உலவும் தென்றல் காற்றினிலே என்று ஜிக்கி பாட அவரின் குரல் ஒரு தென்றலை போல் தவழ்ந்து வந்து தமிழ் சினிமா ரசிகர்களின் செவிப்பறைக்குள் புகுந்து கொண்டது. 70 எல்லாம் கடந்து பிறகும் இன்றைக்கும் உலவிக் கொண்டிருக்கின்ற மென்குரல் பாடல் இது. கதை முடிவின் பரபரப்புகளையும் கடந்து வாராய் நீ வாராய் என்கிற குரலில் இன்னும் பாடலுடன் ஐக்கியமானார்கள் இசை ரசிகர்கள். பின்னர் 1952 கே வி மகாதேவனின் இசையில் ஏ எம் ராஜாவுடன் இணைந்து பாடினார் ஜிக்கி. ஜிக்கி குரலின் இனிமையும் ஏ எம் ராஜாவின் குரலின் கனிவு தன்மையும் அழகுற பொருந்தின. அதேபோல் இருவருக்குள்ளும் காதல் மலர்ந்தது. ஒரு கட்டத்தில் ஜிக்கியும் ஏ எம் ராஜாவும் பாடினால்தான் மிக பொருத்தமாக இருக்கும் என்று இசையமைப்பாளர்கள் கருதினார்கள். ஆஹா ஆஹா என்று ரசிகர்களும் கொண்டாடினார்கள். ஏகப்பட்ட பாடல்களை ஜோடியாக பாடினார்கள் இருவரும். அனைத்துமே அனைவரையும் கவர்ந்த பாடல்களாக அமைந்தன. மயக்கு மாலை பொழுதேனி போ போ என்று ஜிக்கி பாட, அந்த நிலவு விடியும் வரை இருந்துவிட்டு பாடலை ரசித்துவிட்டு பிரிய மனமே இல்லாமல் கேட்டு சென்றதுதான் அனைவரினதும் மனம். என்று நமதுள்ளமே என்கின்ற பாடலை கேட்டு நதிகளும் ஆறுகளும் கூட உணர்ச்சி பெருக்கெடுத்து சலனமின்றி நிதானித்து ஓடியிருக்குமோ என்னவோ. உள்ளம் ரெண்டும் ஒன்று, நம் உடல்கள் தானே இரண்டு. தொள்ளாத மனமும் தொள்ளும் யாரடி மோகினி என்ற பாடலில் டி எம் சவுந்தரராயன் வித்தை காட்டியிருப்பார். ஜிக்கி நம்மை மயக்கத்திலேயே ஆழ்த்தி விடுவார். ஜிக்கியின் குரலில் உள்ள மெஸ்மரிசம் கேட்டவர்களை எல்லாம் அவர் பக்கம் இழுத்து கொண்டது. கொக்கரக்கோ கொரக்கோ சேவலே, ஊரெங்கும் தேடினேன் ஒருவரை கண்டேன் என்று பல பாடல்களை பாடி தனது இனிய குரலால் ரசிகளை மயக்கிய ஜிக்கி அவர்கள் 2004 ஆகஸ்ட் 16 இவ்வுலக வாழ்வை ஈந்தார்.
மறைந்த பிரபல பாடகி ஜிக்கி அவர்களுடைய குரலிலே வெளிவந்த சிறப்பு பாடல் இப்போது நேர்களுக்காக. கடலை தாண்டும் நிகழ்ச்சியிலே அடுத்ததாக நோபல் பரிசு அண்மையிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச ரீதியாக பல்வேறு புலமையாளர்களுக்கு இந்த பரிசுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையிலே சமாதானத்திற்கான நோபல் பரிசு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூட அதற்கான விண்ணப்பத்தை அனுப்பியிருந்த போதும் அவரை தெரிவு செய்யாமல் மற்றொருவரை, அதாவது வெனிசுவேலா நாட்டினுடைய ஒரு எதிர்க்கட்சி தலைவரை அவர்கள் சமாதானத்துக்கான நோபல் பரிசுக்காக தெரிவு செய்திருக்கின்றார்கள். அவர் தொடர்பான பல்வேறு தகவல்களோடு வானொலிகளினூடாக உங்களை வந்து சந்திப்பவர் வைஷ்ணவி.
நோபல் பரிசு மனித குலத்திற்கு பயனளிக்கும் வகையில் இயற்பியல், வேதியியல், மருத்துவம், அமைதி, பொருளாதாரம் மற்றும் இலக்கியம் ஆகிய துறைகளில் சிறப்பாக செயலாற்றுபவர்களுக்கு ஆண்டுதோறும் நோபல் பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் 2015 ஆண்டுக்கான நோபல் பரிசுகள் வரிசையாக அறிவிக்கப்பட்டு வருகின்றன. முன்னதாக மருத்துவம், இலக்கியம் உள்ளிட்ட துறைகளுக்கு நோபல் பரிசு அறிவிக்கப்பட்ட நிலையில் அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டது. அமைதிக்கான நோபல் பரிசுக்கு டொனால்ட் ட்ரம்ப் உட்பட 338 பேர் பரிந்துரையில் இருந்த நிலையில் வெனிசுலா பெண் போராளிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. பெரிதும் எதிர்பார்த்த ட்ரம்புக்கு ஏமாற்றம். அமைதிக்கான நோபல் பரிசை வென்ற வெனிசுலா பெண் போராளி மரியா கொரினா மச்சோடா. இவர் அக்டோபர் 7, 1967 பிறந்தார். இவருக்கு தற்போது 58 வயது. வெனிசுலா நாட்டின் அரசியல்வாதியாகவும் தொழில்துறையை பொறுத்தவற்றில் பொறியியலாளராகவும் உள்ளார். அக்டோபர் 2025 இவருக்கு வெனிசுலா மக்களின் மக்களாட்சி உரிமைகளை மேம்படுத்தவும் சர்வாதிகாரத்தில் இருந்து மக்களாட்சிக்கு நியாயமான மற்றும் அமைதியான மாற்றத்தை அடைவதற்காக போராடுவதற்காகவும் அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. வெனிசுலா எதிர்கட்சியின் ஒரு முக்கிய தலைவரான இவர் 2011 முதல் 2014 வரை வெனிசுலாவின் தேசிய சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியும் உள்ளார். வெனிசுலா எதிர்கட்சியின் வலதுசாரி உறுப்பினரான இவர் தன்னை ஒரு மையவாதி என்றும் தாராளமயவாதி என்றும் விவரித்துள்ளார். வெனிசுலாவின் தேர்தலின் போது வாக்குகளை கண்காணிப்பு அமைப்பான சுமோடாவின் நிறுவனரான மச்சோடா தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார். இவர் வெண்டே வெனிசுலா என்ற அரசியல் கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளராகவும் உள்ளார். 2012 எதிர்கட்சியின் அதிபருக்கான முதன்மை தேர்தலில் இவர் போட்டியிட்ட போதிலும் தோல்வியடைந்தார். 2014 வெனிசுலா போராட்டங்களின் போது மதுரோவாவின் அரசாங்கத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களை ஒழுங்கமைப்பதில் இவர் முக்கிய பங்காற்றினார். நன்றி. மகிழ்வான காலை வணக்கங்களுடன் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் வைஷ்ணவி.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் மூத்தூர் சங்கத்தினுடைய சிறப்பு அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தூர் சங்கத்தின் நவம்பர் மாதத்திற்கான சிறப்பு ஒன்றுகூடல் இன்று காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை இலக்கம் 20 பிள்ளை வீதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தூர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தூர் சங்கத்தினர். மறந்துவிடாதீர்கள், நியூசிலாந்து தமிழ் மூத்தூர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய நவம்பர் மாதத்திற்கான சிறப்பு ஒன்றுகூடல் இன்று சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை இலக்கம் 20 பிள்ளை வீதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே இடம்பெற இருக்கிறது. அனைவரையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தூர் சங்கத்தினர். சமூக அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் கல்வி பூங்கா பாடசாலை மாணவர்களின் கலை நிகழ்ச்சி அரும்புகள் 2025 வருகின்ற டிசம்பர் மாதம் 6 தேதி சனிக்கிழமை மாலை 5:45 முதல் மவுண்ட் ஆல்பர்ட் போர் நினைவு மண்டபத்திலே சிறப்பான முறையிலே மேடையேற இருக்கின்றது. தமிழ் கல்வி பூங்கா சிறுவர்களின் கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்து ஊக்கப்படுத்துமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் கல்வி பூங்கா அமைப்பினர். இந்த நிகழ்ச்சி முற்றிலும் இலவசம், மறந்துவிடாதீர்கள். இந்த நிகழ்வு வருகின்ற டிசம்பர் மாதம் 6 தேதி சனிக்கிழமை மாலை 5:45 முதல் மவுண்ட் ஆல்பர்ட் போர் நினைவு மண்டபத்தில் நியூசிலாந்து தமிழ் கல்வி பூங்கா மாணவர்களின் கலை நிகழ்ச்சியான அரும்புகள் 2025 நடைபெற இருக்கின்றது. அனைவரையும் திரளாக வந்து ஊக்கப்படுத்துமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் கல்வி பூங்கா அமைப்பினர். அடுத்ததாக மற்றொரு சமூக அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் சங்கத்தினுடைய வண்ண வண்ண பூக்கள் தமிழ் பாடசாலை மாணவர்களின் சிறப்பு கலை நிகழ்வும் பரிசளிப்பு விழாவும் வருகின்ற 9ஆம் தேதி நவம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை அன்று மவுண்ட் ஆல்பர்ட் போர் நினைவு மண்டபத்தில் மாலை 6 மணி தொடக்கம் சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியிலே குறிப்பாக 2025ஆம் ஆண்டு தமிழ் திறன் போட்டிகளிலே வெற்றி ஈட்டிய மாணவர்களினுடைய பரிசளிப்பும் அதில் வெற்றி ஈட்டியவர்களுடைய பெயர் விவரங்களும் சிறப்பான முறையிலே அறிவிக்கப்பட இருக்கின்றது. அத்துடன் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் அன்பர்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் சங்கத்தினர்.
வணக்கம் ஆக்லாந்து தமிழ் மக்களே, நான் பாடகர் ஸ்ரீனிவாஸ். நியூசிலாந்துக்கு நான் வந்துட்டு இருக்கேன். ஆக்லாந்துல ஒரு இசை நிகழ்ச்சி பண்றோம். ஆன் டிசம்பர் 13th, 13ஆம் தேதி நான் என்னோட மகள் ஷர்ணியா ஸ்ரீனிவாஸ் அப்புறம் வித் மோக்ஷா பேஸ் பேண்ட் ஓட ஒரு பியூட்டிஃபுல்லான இசை நிகழ்ச்சி பிளான் பண்றோம். இது வந்து ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் தமிழ் ஸ்கூலுக்கு அதுல இருந்து நீங்க வாங்குற டிக்கெட்ல இருந்து ஒரு தொகை போகும். சோ கண்டிப்பா டிக்கெட் வாங்கிட்டு வாங்க. ஐ லுக் ஃபார்வர்ட் டு சீயிங் ஆல் ஆஃப் யூ தேர். வி கோனா ஹேவ் எ கிரேட் டைம். நல்ல நல்ல பாடல்கள் நம்ம சேர்ந்து பாடுவோம்.
வணக்கம் நேர்களே, நான் உங்க மோக்ஷபி சிவா பேசுறேன். சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அண்ட் ஷரண்யா ஸ்ரீனிவாஸோட மாபெரும் பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி டிசம்பர் 13ஆம் தேதி சனிக்கிழமை 6 மணிக்கு நம்ம ஆக்லாந்துல இருக்கிற டியூ டிராப் இவெண்ட் சென்டர்ல நடக்கவிருக்கிறது. இதுக்கான டிக்கெட்களை நீங்க வாங்க வேண்டிய இடம் eventfinder.co.nz. இந்த வெப்சைட் உள்ள போய் சங்கமம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா தகவலும் அதுல கிடைக்கும். உங்களுக்கு தேவையான சீட்டை நீங்க சூஸ் பண்ணி வேணுங்கிற அளவுக்கு டிக்கெட்டை வாங்குங்க. உங்க எல்லாரையும் இந்த இசை நிகழ்ச்சியில நாங்க சந்திக்க மிக ஆவலுடன் காத்துக்கொண்டிருக்கிறோம். நன்றி.
நிகழ்ச்சியிலே தொடர்வது படித்ததில் பிடித்தது பயந்து கொள்வதற்காக வான் அலைகளின் ஊடாக உங்களுடன் சங்கீதா.
வணக்கம். படித்ததில் பிடித்தது பகிர்ந்து கொள்வதற்காக. முன்னொரு காலத்தில் ஜப்பான் நாட்டில் சட்டம் ஒன்று நடைமுறையில் இருந்தது. அதாவது வேலை செய்ய முடியாத முதுமை பருவத்தினை அடையும் வயதானவர்களை தூக்கிச் சென்று மலைப்பகுதியில் விட்டுவிட வேண்டும். இதனால் வயதானவர்களை பராமரிக்க வேண்டிய சுமை நாட்டு மக்களுக்கு இல்லை என்பது அரசனின் எண்ணம். அந்த சட்டம் நடைமுறையில் இருந்த போது ஒரு தந்தையும் மகனும் ஒருவரிடம் ஒருவர் மிகுந்த அன்பு கொண்டவர்களாக விளங்கினர். நாளடைவில் அந்த தந்தை வேலை செய்ய இயலாத முதுமை பருவத்தை அடைந்தார். ஆதலால் அந்நாட்டின் சட்டப்படி அவரை மகன் மலைப்பகுதியில் கொண்டு விட்டுவிட வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளானான். தந்தையை பிரிய அவனுக்கு மனமே வரவில்லை. எனினும் அரச தண்டனைக்கு பயந்து அவன் தன்னுடைய தந்தையை மலைப்பகுதிக்கு முதலில் சுமந்து சென்றான். மலைப்பகுதியை அடைந்த போது அவனுடைய மனம் மிகவும் வருந்தியது. ஆதலால் அவன் தந்தையை தன்னுடனே அழைத்துக் கொண்டு திரும்பி வீட்டிற்கு வந்து விட்டான். வீட்டின் பின்பகுதியில் தந்தையை யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைத்தான். மிகவும் ரகசியமாக அவருக்கு உணவளித்து வந்தான். சாம்பல் கயிறு. ஒரு நாள் அரசன் தன் மக்களின் அறிவுத்திறனை சோதிக்க எண்ணி போட்டியொன்றை அறிவித்தான். சாம்பலால் திரிக்கப்பட்ட கயிறினை கொண்டு வர வேண்டும் என்பதே அப்போட்டியாகும். போட்டியை கேட்டதும் எல்லோரும் சாம்பலால் எவ்வாறு கயிறு திரிக்க இயலும் என்று எண்ணினர். யாராலும் சாம்பல் கயிறு உருவாக்க முடியவில்லை. அரசனின் போட்டி பற்றி அந்த மகன் தன் தந்தையிடம் தெரிவித்தான். போட்டியை கேட்ட தந்தை மகனிடம் பெரிய தாம்பாளத்தில் கயிறினை முறுக்கி வைத்து அதனை எரிய செய்தால் சாம்பலால் திரித்த கயிறு கிடைக்கும் என்றார். மகனும் தந்தை கூறியபடி தாம்பாளத்தில் கயிறினை வைத்து எரித்தான். கயிறு எரிந்து சாம்பலான பின்பும் அதே கயிறு வடிவில் இருந்தது. இதனை அரசனிடம் காண்பித்து பரிசனை பெற்றான். அடி எது நுனியது. ஒரு மாதம் கழித்து அரசன் இரண்டாவது போட்டியை அறிவித்தான். அரசன் ஒரு மரக்கொம்பை கொடுத்து இதனுடைய அடிப்பாகம் மற்றும் நுனிப்பாகத்தை கண்டுபிடிக்குமாறு மக்களுக்கு ஆணையிட்டான். கிட்டத்தட்ட இரு பகுதியும் ஒன்றாக தெரிந்ததால் யாராலும் அடியது நுனியது என்று சொல்ல முடியவில்லை. மகன் தந்தையிடம் அரசனின் கேள்வியை கேட்டான். தந்தை மரக்கொம்பை தண்ணீரில் போட்டால் அது லேசாக சாய்வாக மூழ்கும். அப்போது கீழ் நோக்கி இருக்கும் பகுதி அடி, மேல் நோக்கி இருக்கும் பகுதி நுனி என்றார். மகனும் தந்தை கூறியவாறே அரசனுக்கு செய்து காண்பித்து இம்முறையும் பரிசினை பெற்றான். தட்டாமல் ஒலி எழுப்பும் மேளம். அரசன் மூன்றாவது போட்டியை மிகவும் கடுமையானதாக வைத்தான். அதாவது தட்டாமல் ஒலி எழுப்பும் மேளம் ஒன்றினை தயார் செய்து வருமாறு மக்களிடம் கூறினான். வழக்கம் போலவே எல்லா மக்களும் பின்வாங்கிவிட்டனர். அரசனின் கேள்வியால் மகன் மிகவும் சோர்ந்து தந்தையிடம் வந்து நடந்ததை கூறினான். தந்தை அவனிடம், மேளத்திற்கு தேவையான தோள்களை எடுத்துக்கொள், மலைப்பகுதிக்கு சென்று தேனீக்கூடு ஒன்று கொண்டு வா, அதனை உள்ளே வைத்து மேளத்தை தயார் செய் என்றார். மகனும் தந்தை கூறியவாறே மேளத்தை தயார் செய்து அதனை அசைக்காமல் கொண்டு சென்று அரசனிடம் தந்தான். அரசன் மேளத்தை கையில் எடுத்து மேளத்தை அசைத்தான். மேளத்திற்கு உள்ளே இருந்த தேனீக்கள் அசைவினால் மேளத்திற்குள் இங்கும் அங்கும் பறந்தன. இதனால் மேளத்தில் தட்டாமல் ஒலி உண்டானது. இதனைக் கண்டு ஆச்சரியமடைந்த அரசன், உன்னால் எப்படி மூன்று கேள்விகளுக்கும் சரியான விடைகளை செய்து காண்பிக்க முடிந்தது என்று கேட்டான். அனுபவம் தந்த பதில்கள். அரசே, உங்களுடைய கேள்விகளுக்கு விடை காணும் அளவிற்கு எனக்கு அனுபவம் கிடையாது. என்னுடைய வயதான தந்தை என்னுடன் இருக்கிறார். அவர் மூலமே எனக்கு தங்களின் கேள்விகளுக்கான பதில் கிடைத்தது என்று கூறினான். இளைஞனின் பதில் அரசனை நெகிழச் செய்தது. சிக்கலான பிரச்சனைகளை தீர்வு செய்ய வயதானவர்களின் அனுபவம் உதவியாக இருக்கும் என்பதை அரசன் உணர்ந்து கொண்டான். உடனே அவன், இனி வேலை செய்ய இயலாத வயதானவர்களை மலைப்பகுதிக்கு கொண்டு போய்விட தேவையில்லை என்று உத்தரவு போட்டான். அது முதல் வயதானவர்கள் தங்கள் கடைசி காலத்தை பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியாக கழித்தனர். அனுபவ அறிவு என்றைக்கும் விலை மதிப்பில்லாதது என்பதை தட்டாமல் ஒலியெழுப்பும் மேளக்கலை மூலம் அறியலாம். ஆம், வயதான பெரியவர்கள் வீட்டில் இருப்பதே நமக்கு இறைவன் கொடுத்த அருள் என்று உணர்வோம். நம்மை ஆளாக்கிய பெற்றோரின் வயதான காலத்தில் அவர்கள் நம்மோடு இருப்பதும் அவர்களை பராமரிப்பதும் நமக்கான கடமை மட்டுமல்ல, நமக்கு கிடைத்த அருள் என்று உணர்வோம். தொப்பில் கொடியிலிருந்தே தொடங்கிய தாயும் மார்பிலும் தோளிலும் தூக்கிச் சுமந்து கால் தேய உழைத்து நம்மை உருவாக்கிய தந்தையும் நம்மிடம் நன்றியை எதிர்பார்க்கவில்லை. என்றாலும் நாம் நன்றியுடன் பராமரிக்க வேண்டும். மகிழ்வான காலை வணக்கங்களுடன் விடைபெறும் நான் சங்கீதா.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக படித்ததில் பிடித்தது, ரயில் பாதையில் அமர்ந்திருந்த அந்த இளம்பெண் வாழ்க்கையை மாற்றிய அந்த தருணம், இதனை பகிர்ந்து கொள்வதற்காக வான் அலைகளின் ஊடாக வந்து உங்களை சந்திப்பவர் மீண்டும் வைஷ்ணவி.
ரயில் பாதையில் அமர்ந்திருந்த இளம்பெண், வேகமாக வந்த ரயில் வாழ்வையே மாற்றிய அந்த தருணம், தன் உயிரை மாய்த்துக் கொள்வதற்காக ரயில் பாதையில் இறங்கி அமர்ந்தார் ஒரு இளம்பெண். வேகமாக ரயில் வந்து கொண்டிருந்தது, ஆனால் ரயிலின் சாரதி அவரது வாழ்வையே மாற்றிவிட்டார். ரயில் பாதையில் இறங்கி அமர்ந்த இளம்பெண், செவிலியராக பணிபுரியும் ஷார்லட் கடும் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருந்த 2019 ஒரு நாள் சீருடையுடன் பணிக்கு புறப்பட்ட ஷார்லட் இங்கிலாந்தின் பிரான்போர்ட்டில் உள்ள குரஸ்பிரெட் ரயில் நிலையத்தில் ரயிலுக்காக காத்திருந்தார். திடீரென்று என்ன நினைத்தாரோ தெரியாது, தன் உயிரை மாய்த்துக் கொள்ள முடிவு செய்து ரயில் பாதையில் இறங்கி அமர்ந்து கொண்டார் சார்லட். அடுத்த ரயில் வெறும் நேரம் அது. ரயிலும் வந்தது. ஆனால் அந்த ரயிலின் சாரதியான டேவ் சார்லட்டை கவனித்தார். சாதுரியமாக ரயிலை நிறுத்திய டேவ் சார்லட்டின் அருகில் சென்று முழங்காலிட்டு அமர்ந்து கொண்டு அவருடன் அரை மணி நேரம் பேசினார். அந்த தருணம் சார்லட்டின் வாழ்வையே மாற்றிவிட்டது. டேவுடன் ரயிலில் ஏறிய சார்லட் மனநல ஆலோசனை பெற சம்மதம் தெரிவிக்க அடுத்த ரயில் நிலையத்தில் அவர் மனநல மருத்துவ அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டார். வாழ்வையே மாற்றிய மனிதர். மறுநாள் முகநூலில் டேவை தேடி கண்டுபிடித்த சார்லட் அவர் தனக்கு காட்டிய இரக்கத்திற்காக நன்றி தெரிவித்துக் கொண்டார். பின்னர் இருவரும் நண்பர்களாக பழக துவங்கி நட்பு காதலாகி 3 ஆண்டுகளுக்கு பின் இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள். இப்போது தம்பதியினருக்கு 3 குழந்தைகள் இருக்கிறார்கள். அன்று தன்னிடம் டேவ் பேசிய அரை மணி நேரம் தன் வாழ்வையே மாற்றியதாக கூறும் சார்லட், இந்த பயிற்சியும் இல்லாமலேயே தன்னுடன் பேசி தன் மனதை மாற்றிய டேவை எண்ணும் போது நாமும் கூட மற்றவர்களுக்கு உதவ முடியும் என்பதை காட்டுவதற்காகவே தனது கதையை கூறுவதாக தெரிவிக்கின்றார். நன்றி.
நல்லது நேர்களே, தொடரும் ஜிக்கியனுடைய சிறப்பு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு வான் அலைகளின் ஊடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே. நல்லது நேர்களே, தொடரும் ஜிக்கியனுடைய சிறப்பு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு வான் அலைகளின் ஊடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே. Oh,